கொடியதான வீரவேள்வி, தன்னுடைய உடலையும் உயிரையும் பணயம் வைத்து செய்த வீரவேள்வியை இறைவனை மகிழ்விப்பதற்காக சூரபத்மாதி அசுரர்கள் செய்தார்கள். இறைவனும் மகிழ்ந்தார், சூரபத்மனை எழுப்பினார், வேண்டிய வரங்களை கொடுத்தார். அளவற்ற வரபலங்களை கொண்ட சூரபத்மன் உலகங்கள் நடுங்கும்படியாக வருகிறான். அவனை பார்த்த உடனேயே சுக்கராச்சாரியார் அவரும் உபதேசிக்கிறார், என்ன என்ன செய்ய வேண்டும் என்று. அசுரர்கள் எல்லாம் தேவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பெரிய சைன்யத்தோடு கிளம்புகிறான். முதல்ல வடக்கே சென்றான். வடக்கே இருப்பது குபேரனுடைய நகரம். வடக்கு திக்குக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அழகா அவரிலே குபேரன். அங்கே போனா அவன் பார்த்தான், இவனை எதிர்கொள்வது கஷ்டம் என்று வந்து வணங்குகிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு வேண்டப்பட்ட செல்வத்தை கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே கொள்ளையடித்தார்களாம். இந்த செல்வத்தையும் வாங்கி கொண்டான், கொள்ளையும் அடித்தார்கள். பிறகு தென்திசை ஈசான வேதிக்கு செல்லுகிறான். சிவனைப் போலவே இருக்கின்ற காரணத்தினாலே ஈசானனை விடுத்தான். கிழக்கு திக்குக்கு செல்லுகிறான். கிழக்கு திக்கிலே இந்திரன் இவன் வருவதை கண்டுவிட்டு ஓடிவிட்டான். அடுத்தது தென்கிழக்காக இருக்கக்கூடிய அக்னி உலகத்திற்கு செல்லுகிறான். அக்னியும் இவனும் மிக கொடூரமான யுத்தத்தை செய்கிறார்கள். அப்பொழுது யுத்தத்தை செய்யும் பொழுது தாரகாசனோடு சண்டையிடுகிறார் அக்னி பகவான். ஆனால் உலகத்தையே அழிக்கும்படியாக இறைவனுடைய அஸ்திரத்தை எடுத்தவுடனே, சிவாஸ்திரத்தை தாரகாசுரன் எடுத்தவுடனே அக்னி நினைக்கிறான், வரபலமும் மிகச்சிறந்த தபோபலமும் உடையவர்கள், இவர்களை நாம் எதிர்க்க கூடாது என்று வந்து வணங்கி நிற்கிறான். உடனே அடுத்த திக்கான தெற்குக்கு செல்கிறார்கள். அங்கே அது யமனுடைய திக்கு. யமனும் இவனுடைய ஆற்றலுக்கு அடிபணிந்து செல்வத்தை கொடுத்து அனுப்புகிறான். பிறகு அவர்கள் தென்மேற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே நிருதி என்று சொல்லும்படியாக அவன் வருகிறான். இந்த பார், நானும் உங்களுடைய குலத்தவன், இங்கே இந்த திசையை காவல் காக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான், ஆதலினாலே என்னை விட்டுவிடு என்கிறான். பிறகு வருணனுடைய உலகத்திற்கு செல்லுகிறான். அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தையும் அடைகிறார்கள். வாயுனுடைய உலகத்திற்கு, வடமேற்காக இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே அவனுடைய செல்வத்தையும் சூறையாடுகின்றார்கள். நாகலோகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமிர்தத்தை அவன் உண்டு மிக கழித்தவனாக மேலே இருக்கக்கூடிய உலகங்களுக்கெல்லாம் செல்லுகிறான். இந்திரபுரியை எல்லாம் அடித்து கொளுத்துகிறான். பிரம்மாவினுடைய பிரம்மலோகத்துக்கும் செல்லுகிறான். அங்கே பிரம்மலோகத்துக்கு செல்லும் பொழுது பிரம்மா வந்து, நான் உன்னுடைய பாட்டன் முறையாக வேண்டும், காசியவர் என்னுடைய மகன், ஆக நீ, உனக்கு நான் தாத்தா, உன்னிடத்திலே வணிந்தேன் என்று சொல்லும்படியாக சொன்னவுடனே, என்னுடைய தாத்தா முறையாகின்ற பாட்டன் முறையாகின்ற காரணத்தினாலே உனக்கு ஒரு வேலை கொடுத்தோம், வேற எந்த வேலையும் கிடையாது, வந்து என்னிடத்திலே பஞ்சாங்கம் படிக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக சொல்லி அனுப்புகிறான். அங்கே இருந்து பார்க்கடலுக்கு வருகிறான். இந்த சைன்யங்கள் வருவதை கண்டு மிகவும் பயந்தவர்களாக ஸ்ரீதேவியும் பூதேவியும் எம்பெருமானை தழுவிக்கொண்டு, இறைவா இப்படி வருகிறார்களே என்று சொல்ல கோபத்தோடு திருமால் வந்து எதிர்க்கிறார். அவரை தாரகாசுரன் எதிர்க்கிறார். இரண்டு பேருக்கு மிக கொடுமையான யுத்தம் நடக்கிறது. தன்னுடைய சக்கராயுதத்தை அங்கே வீசக்கூடிய சமயத்தில் தாரகாசுரனுடைய மார்பிலே அது பதக்கமாக வந்து விழுகிறது. எந்த அஸ்திரங்களும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினாலே திருமாலும் கூட அவர்களுக்கு அஞ்சு நடுங்கி, வரங்களை எல்லாம் கொடுத்தேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லும்படியாக அடிபணிகிறார். அந்த திருமாலிடத்திலிருந்து வேண்டப்பட்ட வரபலங்களை பெற்றவனாக வருகிறார்கள் தாரகாசுரனுடைய அத்துணை அசுரர்களும். மேலே ஒரு உலகமும் மீதமில்லாதபடியாக எல்லா உலகங்களையும் தன்னுடைய சைன்யத்தின் மூலமாக அடிபணிந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு மீண்டும் கைலாசத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய கைலையங்கிரிக்கு வருகின்றான். அங்கே வந்தவுடனேயே அந்த கைலையங்கிரியிலே வாயில் காப்போராக இருக்கக்கூடிய நந்தியன் பெருமானை வந்து வணங்கி நிற்கிறான். நீ எதற்கு இங்கே வந்த, உனக்கு அப்பொழுதே வரவணங்களை இறைவன் கொடுத்து விடவில்லையா, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, நான் ஆட்சியை தொடங்க வேண்டும், தொடங்குவதற்காக நான் முதன் முதலாக அவரிடத்திலே வந்து ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறேன், அவருடைய அருள் இல்லாமல் என்னுடைய ஆட்சி இல்லையே என்று சொல்லுகிறான். இந்த அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தான். இந்த போர் எடுப்புல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். எடுத்த உடனே அவன் செல்வத்துக்கு தான் குறிவித்து இருக்கிறான். இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே எங்கே பணம் வரும் என்று சொல்லித்தான் முதல்ல ஒரு புதிதாக ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்கள் எங்கே பணம் கிடைக்குமோ அதுக்கு தான் குறிவைப்பார்கள். முதல் விஷயம். அடுத்தது அவன் அழிவே இல்லாதபடியாக இருக்கும்படியாக எப்படி நாகலோகத்துக்கு சென்றானோ அதே போல எல்லாவற்றையும் வென்றி கொண்டவர்கள் தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்வார்கள். அடுத்தது நீங்க பார்த்திருக்கலாம், இவர் தான் என்னை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பெரிய ஆளா, யாருக்கு மக்களுடைய பலம் இருக்கிறதோ, யாருக்கு மக்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கிறதோ, அவரிடத்துல போய் வணங்கி என்னுடைய ஆட்சியை தொடங்க போகிறேன், ஆட்சி தொடங்குவதற்கு முன்னாடி சொல்லிவிடுவார்கள், அவ்வளவுதான். இங்க ஆட்சியை தொடங்குவதற்காக இறைவனிடத்திலே செல்லுகிறான். நந்தியன் பெருமாறு இறைவனிடத்தில் கேட்டார் உள்ளே வரவிடுவதா என்று. வரச்சல் என்ற உடனே அங்கே செல்லுகின்றாராம். இத ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக சொல்லும். எந்த அட்ட ஐஸ்வர்யங்களையும் எந்த எம்பெருமான் கொண்டிருக்கிறானோ, எவன் மகாதேவனாக சர்வேஸ்வரனாக இருக்கின்றானோ, இவன் திரியம்பகன் என்று சொல்லும்படியாக நெற்றிக்கண்ணனாக இருக்கின்றான், மூன்று கண்களை உடையவனாக இருக்கின்றானோ, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய உருவமாக ஞானானந்தமயனாக சத்தியஸ்வரூபனாக எவன் இருக்கின்றானோ, அந்த சத்திய ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய சுரூபமாக கொண்டிருக்கவனும், மோட்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன், ருதம் என்று சொல்லும், ருதகம் சத்தியம் பரம் பிரம்மம் என்று சொல்லும்படியாக, ருதம் சத்தியம் பரபிரம்மம் என்று இருக்கக்கூடிய பரமபுருஷன் நீலகண்டனாக எவன் இருக்கிறான், மிகச்சிறந்த சிவந்த மேனியனாக எவன் இருக்கிறானோ, இந்திரிய நிகழம் எவன் செய்திருக்கின்றானோ, யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று எவனை, எந்த ஒரு பரம்பொருளை இந்த மனமும் வாக்கும் எட்ட முடியாதபடியாக இருக்கிறதோ, எந்த வேதங்கள் எல்லாம் அறிய மாட்டாமல் வேத வேதாந்தங்கள் எல்லாம் அவனுடைய திருவடி தாமரைகளிலே வணங்கி கொண்டிருக்கிறதோ, அப்பேற்பட்ட திருவடி தாமரைகளை கொண்டிருக்கக்கூடியவன், நடராஜனாக இருக்கக்கூடியவன், எல்லாராலும் சாமரங்கள் சத்திரசாமரங்களாலே விசிரப்பட்டு அவர்களாலே போற்றி துதிக்கப்பட்டிருக்கக்கூடியவன், சிவ சாம்ரூபியம் பெற்றிருக்கக்கூடிய பல முக்தர்களும் சித்தர்களும் இருக்கக்கூடிய கைலங்கிரிசியிலே வாசம் செய்யக்கூடியவன், பல கண நாதர்களினாலே வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன், முனிஸ்ரேஷ்டர்கள் பக்த சிரேஷ்டர்கள் சித்தர்கள் எல்லாம் யோகிகள் எல்லாம் அங்கே இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் அனந்த காலமும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்ற அவனை பரமேஸ்வரனை பார்க்கின்றான். இவ்வளவு சொல்லுகின்றது. எங்க பார்த்தாலும் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரம் ஏராளமாக வரும். இந்த ஸ்காந்தத்துல இவனுடைய சூரபத்மனுடைய ஸ்தோத்திரம் மிகச்சிறப்பானதாக இருக்கும். எவன் ஒருவன் பஞ்சகிருத்தியங்களுக்கும் காரணமாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் படைத்து காத்து அழிக்கக்கூடிய செயல்களை செய்கின்றானோ, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். எவன் பக்தவசலனாக இருக்கின்றானோ, இவன் உலகங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கின்றானோ, இவன் உலகமே வடிவமாக இருக்கின்றானோ, இவன் மங்களஸ்வரூபியாக இருக்கின்றானோ, இவன் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு அளிக்கின்றானோ, இவன் அகோர ரூபான் கோர கோர தரேபியா என்று சொல்லும்படியாக பயங்கர வடிவத்தையும் அழகிய வடிவத்தையும் கொண்டவனாக இவன் இருக்கின்றானோ, இவன் சாந்தமே வடிவானவனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட சங்கரனே, சம்புவே, ஜடாதாரியே, உமாபதியே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்லும்படியாக. இதுல ஒரு சிறப்பான இன்னொரு விஷயம் உண்டு. முருகப்பெருமானை புத்திரனாக கொண்டிருக்கக்கூடியவனை வணங்குகிறேன் ஒரு வார்த்தை வரும். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை எது என்ன, இவன் வந்து வணங்கி ஆட்சி தொடங்கின பிறகுதான் முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்கிறது. இங்கே அதுவும் இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். கங்கையை ஜடாதாரியாக கொண்டிருக்கக்கூடியவன், சந்திரனை அணிந்திருக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், ஸ்பட்டிக நிறத்திலே இருக்கக்கூடியவன், பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன், உங்களுக்கு எங்களுக்கு நமஸ்காரம், அனந்த கோடி நமஸ்காரம் என்று வணங்குகின்றார்களாம். இதையெல்லாம் இறைவன் இந்த சிவபெருமான பத்தி திருப்போல் அவ்வளவு அழகா சொல்லுவார்.
கரி புராரி காமாரி திரி புராரி தீயாடி கையிலையாழி காபாலி களையோ நீ கர உதாசனாச்சாரி பரசு பாணி பானாளி கணமுடாடி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரி அராஜடாசூடி பகருநாத மாயானி பசு ஏரி பரத மாடி கானாடி பரமயோதி காதீதன்.
இவ்வளவு தூரம் அந்த விராலிமலை திருப்புகளில் பாடுகிறார்.
கரி புராரி காமாரி
புரார முப்புறங்களை அழித்தவன், மன்மதனை அழித்தவன்.
கரி புராரி காமாரி திரி புராரி தீயாடி
அவனை கர உதாசனாச்சாரி என்று, உதாசனன் சொன்ன அக்னி அர்த்தம், கரத்திலே அக்னியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், வேணுமனம் அதாவது திருநெல்வேலியில மூங்கிலே தோன்றியவன். அப்படி அவன் எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சிவபெருமானை, இது ஒரு பாடல் அல்ல, திருப்புகள் அல்ல, எத்தனையோ பாடல்கள் சொல்லுவார். இந்த ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இந்த இடத்துல வரும். அது மாதிரி அந்த இறைவனை சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். செய்த உடனேயே அவரும் நீ அங்கெங்கே இருந்து ஆட்சி செய்து நல்லபடியாக செய்து வா என்று சொல்லி அவனுக்கு ஆசி வழங்கி அனுப்புகிறார். சூரபத்மன் மிகச்சிறப்பாக இறைவனிடத்திலே ஆசி பெற்றவனாக வருகிறான். வரக்கூடிய சமயத்துல அவனை அசுரேந்திரன் முதலிய அந்த அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியான அசுரேந்திரன் முதலியவர்கள் எல்லாம் அவனை வரவழைக்கிறார்கள். வரவழைத்த உடனேயே அவனிடத்துல கேட்கிறான், அசுரேந்திரன் தானே பாட்டன் இடத்துல கேட்கிறான், எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இல்லை இந்த தேவர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடிபணிய செய்ய வேண்டும், நம்முடைய குலமானது மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக அசுரேந்திரன் சொல்ல, சரி என்று எல்லா தேவர்களையும் பார்க்க வேண்டும் என்று எல்லா அண்டங்களுக்கும் 1008 அண்டங்களுக்கும் இந்திரையால தேரிலே செல்லுகின்றானா. அங்கெங்கே பார்க்கிறான், ஒரு இடத்துல போகும் பொழுது பார்த்தா சிவபெருமானாக இருக்கிறார்கள். ஒரு சிவபெருமான் இல்ல, ரெண்டு சிவபெருமான் கிடையாது, கோடிக்கணக்கான சிவபெருமான் நடுங்கி போயிட்டான் சூரபத்மன். என்னது இது, சிவபெருமானை ஒரே ஒரு சிவபெருமானை கைலையங்கிரியிலே பார்த்திருக்கிறேன், அவன் ஒருத்தன் தானே இருக்க முடியும், இத்தனை பேர் இருக்க முடியுமா, இத்தனை சிவபெருமான் இருக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது வந்து சொல்லுகிறார்கள் சூரபத்மனிடத்திலே வந்து பிரம்மா சொல்லுகிறாராம், அப்படி கிடையாது, இவர்களுக்கு பேர் ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் என்று ருத்ர புவனத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆஹா அப்படியா, இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று கேட்கின்றான். அதுக்கு மிகச்சிறப்பான ஒரு காரணத்தை சொல்லுகிறார், ஒரு கல்பகாலத்துல பிரம்மா என்ன பண்ணாராம், தன்னுடைய செருக்கினாலே நான் தான் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் என்று நினைத்து நானே பரபிரம்மம் என்று தன்னுடைய அகங்காரத்தினாலே தருக்குற்று நின்றார். நின்ற உடனேயே சிவபெருமானை மறந்தார், அந்த ஆணவத்தினாலே சிவனை மணந்தார், வளர்ச்சி தடைப்பட்டது, வேதம் மறந்து விட்டது, எல்லா இடத்திலேயும் படைப்பு தொழில் நின்று விட்டது. நினைத்து வருந்தி கதறி கண்ணீர் விடுகின்றானாம் பிரம்மர், இப்படி நான் தவறு செய்தேனே என்று சொல்லி இறைவனை நினைத்து தவம் புரிகிறார். புரிந்த உடனே அவருடைய கனவிலே தோன்றியவராக, கவலைப்பட வேண்டாம், நீ தவறு செய்தாய், உனக்கு உதவுவதற்காக என்னை போலவே என்னுடைய மனத்திலே இருந்து தோன்றியிருக்கக்கூடிய ருத்ரர்களை அனுப்புவோம் என்று சொல்லி 11 ருத்ரர்களை தன்னுடைய நெற்றியிலே இருந்து அப்படி வெளிப்பட்டு அனுப்புகிறார். அவர்கள் பிரம்மனுடைய நெற்றியிலே இருந்து தோன்றுகின்றார்களாம். அப்பொழுது கேட்கின்றார்கள், பிரம்மா கேட்கிறார், என்னுடைய நெற்றியிலே ஏன் தோன்றினீர்கள் என்று சொல்லும் பொழுது, படைப்பு தொழிலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய கட்டளை, ஆதலினாலே உன்னுடைய நெற்றியிலே இருந்து தோன்றினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, சிருஷ்டி தொழிலை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவ்வளவுதான், கணமாத்திரத்திலே தன்னை போலவே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ருத்ரர்களை ருத்ர கணங்களை படைத்து விடுகிறார்கள். பிரம்மா நடுங்கி போயிட்டார், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள்னா, ஏன் இவ்வளவு, எங்க பார்த்தாலும் ருத்ர கணங்கள் இருந்தா உலகம் இந்த பிரபஞ்சம் தாங்காது, இவர்களுக்கு தெரிந்தது நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை தான் பண்ண முடியும், இப்ப நம்ம பண்ணா எப்படி இருக்கும், இப்ப நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நம்ம தகுதிக்கு தகுந்தபடிதான் செய்ய முடியும், அவர்களுக்கு தெரியாது. பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய கொடீஸ்வரரா இருப்பார், அவரிடத்துல போய் கேட்டா அவருக்கு வந்து சின்ன அந்த 5 ரூபா 10 ரூபா விவகாரமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 100,000 கோடியில தான் பேசிட்டு இருப்பார். அதே போலத்தான் மிகச்சிறந்த தன்மையிலே இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள் எல்லாம் அவர்கள் படைக்கும் பொழுது பிரம்மா மாதிரி படைக்க முடியுமா, அவர்கள் கோடீஸ்வரர் மாதிரி, அந்த ஏகாதச ருத்ரர்களும் கூட தங்களை போலவே படைத்தார்கள், பிரம்மா அவர் மாதிரி தான் படைக்க முடியும், நம்ம போல இருக்கிறவங்களை தான் படைக்க முடியும், ஆனா ருத்ரகணங்கள் எல்லாம் அவர்களை போலே படைத்து விட்டார்களாம். படைத்த உடனேயே நிறுத்துகின்றார், அந்த ஏகாதச ருத்ரர்களும் ஒவ்வொரு கோடி ருத்ரர்களை படைத்தார்களாம், அதாவது 11 கோடி ருத்ரர்கள், அவர்கள் வரபலங்களினாலே தேவ சைன்யத்தோடு 33 கோடி தேவர்கள் என்று அட்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர்னு இப்படி 33 தலைவர்கள், அந்த 33 தலைவர்களுக்கும் 1 கோடி சைன்யம், இப்படி ஏகாதச ருத்ரர்களுக்கு இத்தர் ஏகாதச ருத்ரமாக அந்த கோடி சைன்யம், 11 கோடி சைன்யமானது இருந்தது. சிவ சாரூபியம் இதுவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே அப்படியா என்று வணங்கி செல்லுகின்றானாம். எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். பார்த்த உடனேயே அவனுக்கு தான் ஆட்சி செய்வதற்கு ஒரு நல்ல நகர் வேண்டும் என்று சொன்ன உடனே தேவதச்சன் வந்து நின்றானா. அவன் நின்ற உடனே தென்கடலிலே வீரமகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நகரத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். அது மட்டும் கிடையாது, அதுக்கு பாதுகாப்பாக 8 திசைகளிலேயும் ஹேமபுரம், இமயபுரம், லங்கா, நீலபுரம், ஸ்வேதபுரம் என்று சொல்லும்படியாக 8 விதமான புறங்களை 8 விதமான தீவுகளை அமைத்து அங்கேயும் குடியேற்றுகின்றான், அசுரர்களை எல்லாம் குடியேற்றுகின்றான். அதே போல வடகடலிலே ஆசுரம் என்று சொல்லும்படியான ஒரு நகரத்தை வடகடலிலே ஏற்படுத்துகின்றான். அதே போல ஹேமகூட்ட மலைக்கு அருகிலே மாயமாபுரம் என்று சொல்லும்படியாக மாயமாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஏற்படுத்துகின்றான். வீரமகேந்திரபுரத்திலே சூரபத்மன் ஆட்சி செய்வதற்கு செல்லுகின்றான். ஆசுர நகரத்துக்கு சிங்கமுகன் செல்லுகின்றான். மாயாபுரிக்கு தாரகாசுரன் செல்லுகின்றான். இதெல்லாம் நம்ம பழைய கதையே வியாழ பகவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதை நம்ம முருகப்பெருமானுக்கு அவர் சொல்லுவதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாளிலே குடிபுகுந்தானா, பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகின்றான், எல்லோரும் அவனுக்கு வணங்கி வாழ்த்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்களாம். அந்த சூரபத்மனுடைய அந்த அத்தனை பேரும் சொன்ன உடனே, அசுரர்கள் சொன்ன உடனேயே காளாஞ்சியை தேவராஜனாகிய இந்திரன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அதே போல அவனுக்கு சாமரம், சத்திர சாமரங்களுக்காக வாயு சாமரம் வீசிக் கொண்டு வருகின்றானா, அவனுக்கு தாம்பூலம் அடைப்பை பையை குபேரனானவன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அவன் பாட்டான் அசுரேந்திரன், அவன் பார்த்தான் இதுக்கு முன்புன்னு உடைவாளை பிடித்துக் கொண்டு வருகின்றான். என்ன பக்கத்திலே கத்தி வச்சுட்டு வேற யார்ட்டையும் தேவர்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது, நம்பிக்கையானவன் இடத்துல கொடுக்க வேண்டும் இல்லையா. அவனுடைய பட்டத்து கத்தியை, பட்டா கத்தி இல்ல, பட்டத்து கத்தியை அவனிடத்திலே கொடுத்து இருக்கின்றான் அசுரேந்திரன். இடத்துல சந்திர சூரியர்கள் எல்லாம் குடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருணன் முதலிய அத்தனை பேரும் ஆலவட்டம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். இசை பாடுகின்றார்கள் சித்தர்கள், இந்தர்கள், கிம்புரோடர்கள் என்று சொல்லும்படியாக எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றார்களாம். பிரம்மா முதலிய தேவகுரு அசுரகுருவான சுக்கராச்சாரியார் எல்லாரும் ஆசி கூறி எப்பொழுது பார்த்தாலும் அட்சதை தூவி கொண்டிருக்கின்றார்களாம். அப்படியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றான். பட்டாபிஷேகம் செய்து கொண்டது மட்டும் கிடையாது, அவன் என்ன செய்தான், இந்த அதிகாரம் வந்துட்டா என்னைக்குமே பணம்ங்கிறது ஒண்ணு, பணம் இருந்தா மட்டும் போதாது, அதிகாரம்ங்கிறது அடுத்தது உண்டு. அதைத்தான் மாயை சொன்னாள். அந்த அதிகாரம் வந்த உடனேயே அந்த அகங்காரத்தினாலே எல்லா தேவதைகளையும் அங்கே அழைத்தானான். உடனே பார்த்தான், ஒவ்வொருத்தரா கேட்கிறான், நீ யார் 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 என்று அவரிடத்துல கேட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கிறான் என்றான். இதை ரொம்ப அழகா வாரியார் சுவாமிகள் அவருடைய குரல்ல கேட்கணும், அவ்வளவு அழகா சொல்லுவார். இது அருணகிரிநாதர் பாடும் பொழுது நெறி தவறி அலறி மதி மகபதி என்று சொல்லும்படியாக எல்லாரும் இவனிடத்துல சூரன் அரசுரிமை செய்ய இவர்களெல்லாம் நடுங்கி கொண்டு அங்கே ஏவல் செய்கின்றார்களாம். திருமால் எப்பொழுது பார்த்தாலும் அவனுக்கு வரம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். பிரம்மா எப்பொழுது பார்த்தாலும் அவனிடத்திலே பஞ்சாங்கம் அவன் சொன்ன பொழுது வந்து பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரியனோ எப்பொழுதும் அந்த இடத்திலே சுடக்கூடாது, தன்மையான கிரணங்களை கொடுக்க வேண்டும். சந்திரன் எல்லோருக்கும் காமத்தை தூண்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அக்னியோ சின்ன குழந்தைகள் அல்லது மிருகங்கள் கை வைத்தாலும் கூட, மிருகங்கள் அதிலே பட்டாலும் கூட சுடக்கூடாது, அவனுடைய தன்மை மாறி இருக்க வேண்டும். வருணனோ எப்பொழுது பார்த்தாலும் தூசி வராதபடியாக அந்த நகரத்தை சுற்றியும் அவன் பன்னீர் தெளித்துக் கொண்டிருக்க வேண்டும். யமனானவன் யாரையும் யாருடைய உயிரையும் பறிக்க கூடாது. வாயுவானவன் அந்த தூசியை நீக்கியவனாக அவன் பெருக்கக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் எல்லாருக்கும் அந்த இடத்துல வேலை கொடுக்கின்றார்களாம், நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவதச்சனுடைய மகளாக இருக்கக்கூடிய பதும கோமலை என்று சொல்லக்கூடியவளை இங்கே சூரபத்மனானவன் மனம் செய்து கொள்கின்றான். யமனுடைய மகளாகின்ற விபூதை என்று சொல்லக்கூடியவளை சிம்மபக்தரனான சிங்கமுகன் மனம் செய்து கொள்ளுகின்றான். நிருத்தி முதலே பார்த்தோம், தெற்கு திக்குக்கு அதிபதி யமன், தென்மேற்குக்கு அதிபதி நிருத்தி. நிருத்தியினுடைய மகளாகின்ற சௌரியை தாரகாசுரன் மனம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்படியாக எல்லாருக்கும் அவரவர்களுடைய இடத்திற்கு தகுந்தபடியாக, அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடியாக அசுரர்களை எல்லாம் ஆட்சி இடத்திலே அமர்த்தி தன்னுடைய பாதுகாவலாக அமர்த்தி, இதை தவிர பதுமகோமலையை தவிர எல்லாருமே பலவிதமான மனைவிமார்களை மணந்து கொண்டு தேவர்களை அடிபணிய வைத்து ஆட்சி செய்கின்றார்கள். இவர்களுடைய ஆட்சியை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டானா சூரபத்மன், தேவராஜனாக தேவேந்திரர்கள் முதற்கொண்டு தேவர்களெல்லாம் அழைத்தான். ஊனமுற்றோர் போல் இவ்வாறு அலைகின்ற காலத்தில், ரொம்ப அழகான வார்த்தை போடுறார் கச்சியப்ப முனிவர், ஊனமுற்றோர் போல் அலைகின்ற இவ்வாறு அலைகின்ற காலத்தில் ஒரு நாள் சூரன் வானகத்து தலைவனையும் அமரரையும் வருகா வருகவனா வலித்து கூவி, எல்லாரையும் இந்திரன் முதற்கொண்டு தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அயங்கிவா அப்படின்னா, அத்தனை பேர் வந்து நிற்கின்றார்களா. தானவர்க்கு தம்பியர் நீர், அவர் பணி நும் பணி என்றோ, இந்த எங்களுக்கெல்லாம் நீங்கள் தம்பிமார்கள் மாதிரி இல்லையா, அதனால எங்களுடைய வேலைங்கிறது உங்களுடைய வேலை மாதிரி இல்லையா. தரங்க வேலை மீனனைத்தும் சூரை கொண்டு வைகளும் உய்த்துடுதிர் என விளம்பினானால், என்ன பண்ணணும், கடல்ல போய் மீனெல்லாம் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலாம். நடுங்குகின்றார்கள் தேவர்கள் எல்லாம், உரைக்கும் வழி அது கேளா அணையரெல்லாம் உள் நடுங்கி உயங்கி வெழுகி திரைக்கடலின் மீன் தனக்கு தருகின்றான். இதற்கு இனி நாம் செய்வதேதோ, விரைக்கமல தனிக்கடவுள் இப்படியும் நம் தலையில் விதித்தான் என்ன. அவங்களுக்கு அவன் சொல்றதை மறுக்க முடியாது, என் தலையில இப்படி பிரம்மா எழுதி வச்சிட்டாரே என்று சொல்லி அவர்கள் பொறுமை ஏங்குகின்றார்களாம். எவ்வளவோ பாடல்கள் இதுல கட்சியப்பரிவரை பற்றி சொல்லுகின்றார்கள். பழி வந்து நமக்கு சேர்ந்து விட்டது. வானகத்திலே மிகச்சிறந்த தேவர்களாக இருந்த நாம் இப்பொழுது மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இங்கே வந்து வலையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோமே, இது நம்முடைய தகுதிக்கு தருமா? சாக வேண்டும் என்றாலும் சாக முடியாது. ஏன்? அமுதத்தை குடித்திருக்கின்றோம், சாகவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கின்றோமே, இந்த வேலை பாதகம் என்று பூவுலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் கூட சொல்லுகின்றார்கள். உயிர்குறை பாதகம் என்று பூவுலகம் தன்னில் பொருந்துகின்ற மானுடரம் பாவம் என நூலில் பகர்கின்ற இத்தொழிலை எவர் வருகின்றார்? எமக்கோ வந்து எய்துமதோ தேவ கதியின் நிறையன் சிறைப்புடைத்த அடேயப்பா என்ன தேவர்கள் பா, தேவர்கள்லாம் எப்படி இருக்கிறோம் பார், மனிதர்கள் கூட இதை செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று சொல்லும்படியாக நாம் செய்திருக்கக்கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன். மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன், தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன். இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேதநெறி, என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம் என்ன? அவனுடைய வரபலம் தான், அது மட்டுமா? தப்போபலம் தானா? வீர வேள்விதானா என்று கேட்கும் பொழுது கிடையாது. நாமெல்லாம் ஒரு தவறு செய்தோம். என்ன தவறு? தக்ஷன் இறைவனை நிந்தித்து இறைவனை விலக்கி செய்திருக்கக்கூடிய அந்த யாகத்திலே நாம் கலந்து கொண்டு அவிர்வாகத்தையும் உண்டோம், உண்ட காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டோம். ஆனால் அது மட்டும் போராது, என்ன சிவநிந்தனை என்கின்ற குற்றமானது மிக கொடிய குற்றம். அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய தண்டனை இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் நாராயணன் சொன்னாராம். அதைத்தான் இப்ப தேவர்கள் சொல்லுகின்றார்கள். தேனுலாவும் தாரும் திரு நிழற்கு இன்பமுறும் வானவர்கள் என்றே மதிக்கும் தகைமையினோம். அங்கே கற்பக தரு இருக்கிறது, சுராபானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அறம்பெயர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக. இப்பொழுது தேவர்கள் என்று அதை தேஜஸ் உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவையில பார்க்கிறோம், இந்த அரசியல்ல ரொம்ப சகஜமா இருக்குதெல்லாம். அரசியல் அரசாங்கத்துல ஒரு பதவியில இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது. அவனுக்கு பதவிதான் மதிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்க தேவர்கள் என்று மதித்துக் கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும், இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள், வானிருந்த மேல் வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம் முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலைய பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மல நீர் சயனுறைய பிறகு மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றிய ஒளியாய் பெருகு மலர்த்தாட்கமலம் அருள்வாயே நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போய். நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் தான், செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா? பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இன்னொரு பழமை திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம், அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக
தரு கண்மரலி மூடுகு கயிர் தடையை வளைய ஏறியாதே கமல விமல மரகத மணி கனக மருவும் இரு பாதம் கருதகருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் தமரும் அமரும் மனையும் இனியதனமும் அரசும் அயலாக தரு கண்மரளி மூடுகு கயிர் தடையை வளைய ஏறியாதே.
நம்ம வந்து தமர் நம்முடைய சுற்றத்தினர் இருக்கக்கூடிய வீடு செல்வங்கள் இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
தரு கண்மரளி மூடுகு கயிறு தடையை வளைய ஏறியாதே.
அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்? எதுவும் கூட வராது. எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது? இறைவன் ஒருவனே நிலைத்தவனாக இருக்கின்றான்.
கமல விமல மரகத மணி கனக மருவும் இரு பாதம் கருதருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் குமரன் சமர முருகன் பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாள.
அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாத்தும் இல்ல நம்ம கூட வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. அந்த மர இதுவும் திருப்புகள் தான். அந்த மரலியோடு உகந்த மனிதன் நாமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே.
சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பய மகிழும் அகில் வீரா.
திருச்செந்தூர்ல திருப்புகள், அருமையான திருப்புகள். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாற்ற வேணும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும்? எதுவுமே இருப்பதில்லை. தனித்தவர்களாக இருக்கின்றோம். தனிமை நம்மை வாட்டும். யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல
அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்த தமு வந்து கண்டறிவய கண்புருகு சங்கதம் தவிர முக்குணமாகள அந்தி பகல் என்றிரண்டையும் ஒளித்திந்திரிய சஞ்சலங்களை அறுத்தம் போய பதங்களின் பெருமையை கவிப்பாடி செந்திலை உணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று சேருகும் தடம் தனிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரையொளித்தின் செயல் அழிந்தழிந்தழிய மெய்ச்சிந்தை வர என்று நிந்தெரிசனை படுவேயேனோ. மெய்ச்சிந்தை வர என்று நின்றதிசனை படுவேயேனோ அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமுவ. என்ன திருப்பாடப்பா!